சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க டாக்டர் கே சிவகுமார் அவர்கள். என்ன தலைப்பு இன்னைக்கு பார்க்க போறோம்னா, கோழி இறைச்சி உற்பத்தி மற்றும் விற்பனை வாய்ப்புகள். இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, தெருவுக்கு தெரு கோழி இறைச்சி கடை இருக்குது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் இருந்தது. இப்ப ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து ஒவ்வொரு பிராண்ட்ல இருந்துட்டு இருக்குது. அதுலயே பாத்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப்ன்றாங்க, சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ங்கிறாங்க, சிக்கன் பிங்கர்ஸ்ங்கிறாங்க, விதவிதமா வர பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோழி சாப்பிட்டா சூடு அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க, ஆனா அதையும் மீறி நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். குழந்தைகளுக்கு சிக்கன் 65 அப்படிங்கறது ரொம்ப விருப்பமான உணவு வகை. ஏன்னா அதுல புரத சத்து அதிகமா இருக்கிறதுனால கோழிய தைரியமா சாப்பிடலாம் அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம நிலையத்துக்கு டாக்டர் கே சிவகுமார் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட இத பத்தி விரிவா பேசலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கங்க.
இறைச்சிங்கிறது மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி அப்படின்லாம் இருக்குது இல்லையா, இந்த கோழி இறைச்சி அப்படிங்கிறது என்ன? அதாவது நான் கேக்குறது நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான் இருந்தது, அதோட இறைச்சி ரொம்ப கம்மியா இருந்தாலும் எலும்பு நல்லா ஹார்டா இருக்கும் இல்லைங்களா. இப்ப இந்த பிராய்லர் கோழி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சாஃப்டா இருக்குது, பல்லு இல்லாதவங்க கூட நல்ல தைரியமா சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சாஃப்டா வேற இருக்குது. அதை பத்தி சொல்லுங்களேன், இறைச்சி அப்படிங்கறது என்ன?
அதாவது இறைச்சி அப்படிங்கறது வந்து பொதுவா நாங்க வந்து சொல்றது வந்து சதை பகுதிகள், அதாவது கால்நடைகள் கோழிகளுடைய தசைகள் சதைன்னு சொல்லுவோம். இதுதான் இறைச்சி முக்கியமா நம்ம சொல்றது. இப்போ அதுல வந்து இப்ப நீங்க வந்து மாடு எருமை பன்றி இறைச்சினா எலும்பு நீக்கி இறைச்சி தசை பகுதிகள் தான் அதிகமா இருக்கும். இந்த கோழி இறைச்சி பொறுத்த வரைக்கும் எலும்பு தனியா பிரிக்க முடியாது இல்லைங்களா, அதனால கோழி இறைச்சிங்கிறது எலும்புகளும் சேர்ந்திருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த தசை பகுதிக்குள்ளா இருக்கிற ரத்தநாளங்கள் நரம்புகள் அதெல்லாம் இருக்கும். இதைத்தான் நம்ம இறைச்சின்னு சொல்றோம். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோழி இறைச்சி பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கோழி இறைச்சிங்கிறது நம்மளுக்கு ஒரு காலத்துல நாட்டுக்கோழி இன்னமும் நாட்டுக்கோழி இறைச்சிக்குன்னு ஒரு தனியா ஒரு மதிப்பும் ஒரு ஈடுபாடும் மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 3 மாதத்துல ஒரு கிலோ 1.5 கிலோ உடல் எடை வரும். அதிவேகமாக வளரக்கூடிய தன்மை கிடையாது. அது வந்து அதோட நம்மளுக்கு அனுகூலம் என்னன்னா புறக்கடையில வந்து அப்படியே மேய்ஞ்சு அதுக்கு தேவையான சத்துக்களை உண்டு அது இறைச்சியா மாத்தக்கூடிய ஒரு தன்மை. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அப்ப வந்து என்னன்னா கழிவுகளை உண்டு இறைச்சியாக மாத்தக்கூடிய தன்மை அந்த நாட்டுக்கோழிக்கு, புல்பூடுகளையும் அதே மாதிரி இந்த புழுக்களையும். அதுக்கப்புறமா பல்வேறு ஆராய்ச்சிகளை பண்ணி மிக வேகமாக இறைச்சி உற்பத்தி பண்ணக்கூடிய ரகங்களை வந்து உருவாக்குறதுல ஆராய்ச்சிகள் வந்தது. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 8 வாரத்துல இந்த 1.5 கிலோ 1.5 கிலோ வந்தது. இப்போ நீங்க 4 வாரத்துல 2 கிலோ உடல் எடையை கொடுக்கக்கூடிய பிராய்லர்னு சொல்லக்கூடிய கறிக்கோழிகள் வந்துருச்சு. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சிகள் பண்ணும் பொழுது 2-3 விஷயங்களுக்காக அந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. ஒன்று வந்து மிக வேகமான உடல் எடை, அதிகமான சதைப்பற்று, குறிப்பாக வந்து கோழிகளை பொறுத்த வரைக்கும் மார்பு பகுதியிலையும் தொடைப்பகுதியிலையும் தான் இறைச்சி உற்பத்தி அதிகமாக இருக்கும். அந்த மார்பு உடைய அகலம் அதில் எவ்வளோ சதைப்பற்று, ஸோ இதுக்கான ஆராய்ச்சிகள் நிறைய நடந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு 4 வாரத்தில் ஒரு 2 கிலோ உடல் எடையை அடையக்கூடிய பிராய்லர்னு சொல்லக்கூடிய இறைச்சி வந்துருச்சு. இது இல்லாமல் நிறைய தரம் உயர்த்தப்பட்ட கோழிகளும் இருக்குது, இறைச்சிக்காக தரம் உயர்த்தப்பட்ட கோழி இனங்கள் இருக்கு. அது வந்து நாட்டுக்கோழியுடைய கலப்பினங்கள் அந்த மாதிரி இருக்கு. பொதுவாக இறைச்சிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சதைப்பகுதிகள் தான். அடுத்தது வந்து ஆர்கன் மீட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம், அது என்னன்னா உள்ளுறுப்புகளுடைய இறைச்சி. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ கோழி எடுத்துட்டோம்னா ஈரல் பகுதி, இருதயம், இந்த மாதிரி சுவர் ஒட்டின்னு சொல்ற அந்த மண்ணீரல், கல்லீரல், சோ இது இந்த இருதயம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதையெல்லாம் வந்து ஆர்கன் மீட்னு சொல்லுவோம். இதுவும் இறைச்சி தான், ஆனா இதுல வந்து சதைகள் அதிகமாக இருக்காது. இதுல கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய அந்த இதுதான் அதிகமா இருக்கும், நார்பகுதி தான் அதிகமா இருக்கும், அதுல செரிமானம் கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனால இறைச்சினாவே ஒரு நீங்க ஒரு 70-75% தசைகளே மிகுதியாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
நல்லதுங்க சார். இப்ப கோழி இறைச்சி நம்ம கடையில வாங்கும்போது சில பேர் அந்த ஒரு மஞ்சள் கலர்ல மேல் தோல் இருக்கும் இல்லையா, அதோட சேர்த்து வாங்குவாங்க. ஆனா அது சேர்த்தா வந்து கொழுப்பு சத்து அதிகம் அப்படின்றாங்க சில பேர். ஆனா அது நல்ல டேஸ்டா இருக்கும், அதோட சேர்த்து சமைச்சா அதை நீக்கிதான் வாங்கணும் அப்படின்ட்டு சில பேர் பரிந்துரைக்கிறாங்க. பொதுவா அந்த கோழி இறைச்சியில உள்ள சத்துக்கள் என்ன என்ன, அதை நீக்கி வாங்கணுமா, புரதச்சத்து தவிர வேற ஏதாவது சத்துக்கள் இருக்குதா சொல்லுங்களேன்.
அதாவது இப்ப கோழி இறைச்சி நீங்க வாங்கும்போது ஒண்ணு வந்து அந்த தோல் நீக்கப்பட்டு இறைகள் நீக்கப்பட்ட ஒரு இறைச்சி வித்தவுட் ஸ்கின் சொல்லுவோம், இன்னொன்னு வித் ஸ்கின் சொல்லி அந்த இறகுகளை சுடுநீர்ல போட்டு அந்த இறகுகளை எடுத்துட்டு அந்த தோலோட இறைச்சி. நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு இறைச்சிக்கும் சதைகள்னால சுவை வர்றதில்ல, நறுமணம் வர்றதில்ல. இந்த நறுமண பொருட்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இறைச்சியில இருக்கிற தசை பகுதிகளை விட கொழுப்புலதான் அதிகமா இருக்கும். அப்போ நீங்க வந்து கோழியை வறுக்கும் பொழுதோ இல்ல பொறிக்கும் பொழுதோ இல்ல கோழி குழம்பு கொதிக்கும் பொழுதோ அந்த கொழுப்பு பகுதி வந்து கரையும் பொழுது இந்த நறுமணங்கள்லாம் வெளியில வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அந்த கோழி இறைச்சியுடைய நறுமணத்தை கொடுக்கும். இப்ப பக்கத்துல வந்து நம்ம வேற ஒரு அறையில வந்து நம்ம மீனை வந்து பொறிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த மீனை வந்து வெளியில வைக்கும் பொழுது அந்த மீனுக்கு வந்து அதிகமா அதனுடைய நறுமணத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனா அதை வந்து நீங்க எண்ணெயில பொறிக்கும் பொழுது அந்த கொழுப்பு கரையும் பொழுதுதான் வரும். அதனால தசைகளுக்குன்னு சொல்லி என்னதான் நறுமணமும் சுவையும் இருந்தா கூட இறைச்சிக்கு சுவையை சேர்க்கிறது பெரிதளவுல சேர்க்கிறது வந்து கொழுப்பு தான். அதனால கொழுப்பு இல்லாம நீங்க ஒரு குழம்பு வச்சாலோ ஒரு கோழி இறைச்சியில் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்காது. ஆனால் ஆரோக்கியத்தை பற்றி நிறையா இப்போ நம்ம பேசும்பொழுது கொழுப்பு சத்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு வரும்பொழுது குறிப்பாக கோழிகளில் வந்து தோல்லையும் உள்ளுறுப்புகள்லையும் தான் வந்து கொழுப்பு அதிகமாக படியும். இப்போ வளர்ந்த கோழிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்புகளை சுற்றியும் ஈரலை சுற்றியும் மஞ்சள் கலரில் திடமாக கொழுப்பு படிஞ்சிருக்கும், தோல்லையும் இருக்கும். அதனால இப்போ ஆரோக்கியத்தோட அடிப்படையில் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வந்து அந்த தோல் உரித்த கோழிகளை வாங்கலான்னு சொல்கிறோம். அடுத்த முக்கியமான விஷயம், இறைச்சி அப்படிங்கிறதே வந்து ஒரு மிக மிக ஒரு மகத்தான ஒரு சத்தான ஒரு உணவுப் பொருள். மக்கள் வந்து அதை பற்றி கண்டிப்பாக அதனுடைய மகத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா இறைச்சியில் இருக்கிற புரதச்சத்து வந்து 18-22% புரதச்சத்து இருக்குது. அந்த புரதம் வந்து அமினோ அமிலங்களானது. இந்த அமினோ அமிலங்கள் வந்து மனிதருடைய சதைகளில் இருக்கிற புரதத்தோட அமினோ அமிலங்களுக்கு ஒப்பானவைகளாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து 1 கிலோ தாவர புரதத்தை சாப்பிட்றதும் 10 கிராம் விலங்கின புரதத்தை சாப்பிட்றதும் பார்த்தீங்கன்னா இந்த விலங்கின புரதத்தில் இருக்கிற அமினோ அமிலங்கள் அப்படியே உடம்புல போய் மனிதனோட உடம்புல சேரும். இப்போ தாவர புரதம் வந்து நீங்கள் வந்து பற்றாக்குறை இருக்கிறதுனாலையும் தாவர புரதத்தில் இருக்கிற அந்த அமினோ அமிலங்களுடைய அமைப்பு அந்த கூட்டமைப்பெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அது வந்து நம்ம மனிதர்களுடைய சதைக்கு ஒப்பானதாக இருக்காது. அதனால செரிமானமாகிறது, உடம்புல தங்கிறது, நம்ம உடம்புல சதைகளாக மாறுறது இந்த புரதம், அது எல்லாமே வந்து இந்த விலங்கின புரதம் குறிப்பாக இறைச்சி சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற அமில அமிலங்கள் மூலமாக போய் சேர்றது மிக அதிகம். இது முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சியில் இருக்கிற இரும்பு சத்து வந்து மிக மிக அதிகம். இந்த இறைச்சியில் இருக்கிற இரும்பு சத்து என்ன பண்ணுன்னா மற்ற தாவர உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது அந்த இரும்பு சத்தையும் அதிகமாக உட்கிரகிக்கிற ஒரு சக்தி வந்து இந்த இறைச்சியில் இருக்கிற இரும்பு சத்துக்கு இருக்குது. அடுத்தது வந்து பி காம்ப்ளெக்ஸ் உயிர் சத்துக்கள் இறைச்சியில வந்து மிக அதிகம். குறிப்பா வந்து கல்லீரல்லாம் வந்து பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் ரொம்ப அதிகம். அடுத்தது வந்து இந்த கோழி இறைச்சி எலும்பு கூட இருக்கனால இந்த எலும்பை கடிச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு நம்ம கிட்ட. இந்த எலும்புல வந்து சுண்ணாம்பு சத்து இருக்கு. இப்படி நீங்க பார்க்கும்பொழுது இறைச்சி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டோம்னா இந்த இறைச்சி வந்து எல்லா சத்துக்களும் அடங்கிய ஒரு மிக உன்னதமான ஒரு உணவு. அதை கண்டிப்பா நம்ம வந்து சாப்பிடணும்.
நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதாவது ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா மனித உடம்பு வந்து சைவத்துக்காக படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அமினோ அமிலங்கள்லாம் இதுல அதிகமா இருக்குது, 1 கிலோ தாவர இதுல இருந்து கிடைக்கக்கூடியது இதுல 10 கிராம்லயே கிடைச்சிடும் சொல்றீங்க. அதுவும் இல்லாம அந்த இரும்பு சத்து கோழி இறைச்சினால கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து அதை உட்கிரகிக்கிறதுக்கு உபயோகமா இருக்குதுன்னு சொல்லும் போது ஆச்சரியமூட்டும் தகவலா இருக்குது. சரி, கண்டிப்பா இதுல உள்ள சத்துக்கள் எல்லாம் நமக்கு அவசியமா, அது ஒரு கேள்வி. அப்புறம் நான் முதல்ல சொன்னேன் இறைச்சி, அதாவது கோழி இறைச்சிங்கிறது சூடுங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்குது. கோழி இறைச்சின்னா சூடு அப்படின்ட்டு ஒரு பயமூர்த்தி வேற வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த பிராய்லர் கோழிக்கும் நாட்டு கோழிக்கும் அடிப்படையில சுவையில வேறுபாடு இருக்குதா? அது மாதிரி சூடு அப்படின்னு பயமுறுத்துற அளவுக்கு அதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன்.
நீங்க நிறைய கேள்விகள் ஒரு இதுல கேட்டிருக்கீங்க. முதலாவதா வந்து இந்த இறைச்சி சாப்பிடுற பழக்கம் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்தது இல்லைங்க. பண்டை காலம் தொட்டே மனிதன் வந்து அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இறைச்சி தான் ஒரு முக்கியமான ஒரு உணவகையா இருந்தது. விலங்கினங்களை அடித்து வந்து இறைச்சியா மாத்தி விட்டு அப்போ அவங்க வந்து காடு மேடெல்லாம் திரிஞ்சு அலைஞ்சு அவங்களுக்கு பெரிய நோய்கள்லாம் நீங்க வந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பெரிய சரித்திரம் கிடையாது. ரொம்ப வலிமையா இருந்தாங்க. பணபலமும் படைபலமும் அதிகமா இருக்கிற நாட்டில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இறைச்சி உணவு வந்து உண்ணும் பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இந்த இறைச்சி உண்ணுகிற பழக்கம் வந்து அடிப்படையில பொருளாதார அடிப்படையில வர்றது. நீங்க ஒரு வீட்டில் வந்து பொருளாதார சூழ்நிலை அது நல்லா இருந்ததுன்னா அதிகமாக இறைச்சி சாப்பிடக்கூடிய பழக்கம். சாதாரணமாக இப்போ நம்ம வீடுகள்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை கோழி இறைச்சியோ இல்லை வெள்ளாட்டு இறைச்சியோ சாப்பிடக்கூடிய பழக்கம் தான். கண்டிப்பாக இந்த இறைச்சியை இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற அந்த அளவுகளில் மனிதர்கள் சாப்பிடணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ இருக்கிற ஜனத்தொகை இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு இந்த புரத பற்றாக்குறை, இந்த புரத பற்றாக்குறையை போக்குறதுக்கு வந்து தாவரத புரதம் அது உற்பத்தி கண்டிப்பாக ஈடு செய்ய முடியாது மனிதர்களுக்கு. மற்ற நாடுகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புரத பற்றாக்குறை இருந்து நோய்கள்லாம் வரக்கூடிய மற்ற நாடுகள் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, குறிப்பாக நம்ம இந்த இறைச்சி, குறிப்பாக நீங்கள் இந்த பிராய்லர்னு சொல்லக்கூடிய கறிக்கோழி இறைச்சியை உண்பதனால், வாரத்திற்கு ஒரு தான் ஒரு முறை தான் சாப்பிட்றோம், இருந்தாலும் உண்பதனால் இந்த புரத பற்றாக்குறையான நோய்கள் நம்மளுக்கு வரமாட்டேங்குது. அதை வந்து நம்ம கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக நீங்கள் சொல்கிற மாதிரி கோழி இறைச்சி சாப்பிட்டா சூடு, கோழி இறைச்சி சாப்பிட்டா நோய்கள் வருது, கண்டிப்பாக சாப்பிடணுமா அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய அளவே மிக குறைவு. ஒரு வாரத்திற்கு ஒரு கிலோ கோழி இறைச்சி ஒரு 4-5 நபர்கள் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் வாங்கும் பொழுது சராசரியாக ஒரு 200-250 கிராம் 250 கிராம் கோழி இறைச்சி வந்து ஒரு தனிநபர் கிடைக்கும் ஒரு வாரத்திற்கு. அப்போது தோராயமாக நீங்கள் ஒரு 30-40 கிராம் ஒரு நாளைக்கு இறைச்சி கிடைக்குதுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா கூட அதில் எவ்வளவு கொழுப்பு சத்து இருக்கும். இப்போ தோலை நீக்கி இறைச்சி, உள்ளுறுப்புகள் நீக்கி இறைச்சிங்கும் பொழுது சதைப்பகுதிகளில் வந்து பெருசாக உங்களுக்கு அந்த கொழுப்பு சத்தெல்லாம் இருக்காது. அதனால் மக்கள் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற அந்த வாரத்திற்கு ஒரு முறை ஒரு குடும்பத்திற்கு அந்த 1 கிலோ 1.5 கிலோ 3/4 கிலோ எடுத்து அதை இறைச்சியாக மாற்றி இறைச்சி பொருட்களை மாற்றி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கைவிடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இதில் சேரக்கூடிய கொழுப்பு அளவுங்கிறது மிக மிக குறைவு. பொதுவாக நீங்கள் வந்து மருத்துவர்கள் நீங்கள் ஒரு 30-40 வயதை கடந்தோடனே நீங்கள் போய் டாக்டர் கூட பேசும் பொழுது அவங்க முதல்ல வந்து கறி சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னென்னா, கொலஸ்ட்ரால் உற்பத்தி நம்ம உடம்புல வர்றதுக்கு நம்ம சேர்க்குற தாவர எண்ணெய், நெய், இறைச்சி எல்லாமே இருந்தால் கூட கொலஸ்ட்ரால்ங்கிறது இயற்கையாக மனிதர்களுடைய உடம்புகளில் உற்பத்தி செய்யக்கூடியது. அது வந்து பாரம்பரியமான தன்மையை கொண்டது. இப்போ சில பேர்த்து வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிக குறைந்த உணவு அளவு சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப குண்டா பருமனாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாரம்பரியமாகி வந்தது. அதனால் இந்த இறைச்சி சாப்பிட்றதுனாலையும் உடல் பருமன், கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கோர்வையை இதெல்லாம் நம்ம வந்து சம்மந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது உண்மையில் வந்து அதிகமான உண்மைகளோ இல்லை ஆதாரமோ கிடையாது. அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொன்ன மாதிரி காய்கறிகள், கீரைகள், பழங்கள், இறைச்சி, முட்டை எல்லாத்தையுமே கலந்து சாப்பிடணும். இது வந்து பண்டைய காலந்தொட்டே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் அப்படி தான் இருந்தது. கூட வந்து உடல் உழைப்பு, இந்த உடல் உழைப்புங்கிறது வந்து உணவை வந்து செரிமானப்படுத்தி அந்த சத்துக்கள் போய் அந்த உடல் நல்லபடியாக ஆரோக்கியமாக இயங்கிறதுக்கான உடல் உழைப்பு இப்போ நம்மகிட்ட இல்லை. அதுதான் வந்து நம்ம கண்டிப்பாக முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இந்த உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது தான் இந்த வந்து எக்ஸசைஸ்ன்னு சொல்கிற நம்ம உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி, அந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருந்ததுனாலே வந்து நோய்கள் வராது. அதனால் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த கோழி இறைச்சி சூடு இது சாப்பிடக்கூடாது, இரத்த நாள் அடைப்பு வரும், இருதய அடைப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த விதமான குழப்பமும் நம்மளுக்கு வேண்டியதில்லை. அதனால் இறைச்சியை கண்டிப்பாக சாப்பிடணும். கோழி இறைச்சி ரொம்ப சத்தானது. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க, இந்த பிராய்லர்னு கறிக்கோழி இறைச்சிக்கு நாட்டுக்கோழி இறைச்சிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. குறிப்பாக இறைச்சின்னு எந்த இறைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 18-22% புரதச்சத்து இருக்கு. அந்த புரதச்சத்து மாறுபடாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாட்டுக்கோழி வந்து வெளியில மேயறதுனால சத்தான இதெல்லாம் சாப்பிடுது, அதனால அது வந்து சத்துக்கள் அதிகம். இறைச்சி கோழினா வந்து இறைச்சி கோழி வந்து கூண்டுல வச்சோ இல்ல கொட்டகையில வச்சு நிறைய அதுக்கு மருந்துகளை எல்லாம் கொடுக்கறாங்க, அதனால அது சாப்பிடக்கூடாது, உடலுக்கு தீங்கானதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களிடையே வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் கருத்துக்கள்லாம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எந்த ஒரு கோழியா இருந்தாலும், எந்த கால்நடையா இருந்தாலும், எந்த மருந்துகளை இது பண்ணாலும், ஒரு குறிப்பிட்ட காலம் அதனோட உடம்புல இருந்து திரும்பி வெளியில வடிந்து வர்றதுக்கான ஒரு காலகட்டம் இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை நீங்க வந்து செலுத்தும் பொழுது கால்நடைக்கு, அது ஒரு வார காலத்துல அது வந்து அதனுடைய சிறுநீரகம் மூலமாகவோ இல்ல கல்லீரல் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டு வெளியில வந்துடும். இதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், குறிப்பிட்ட அந்த காலம் நம்ம கொடுக்கும் பொழுது. இது வந்து வெளிநாடுகள்ல அது வந்து ப்ரீ ஸ்லாட்டர் வித்ட்ராயல் பீரியட்னு சொல்லுவோம், அறுப்பதற்கு முன்பு கொடுக்கக்கூடிய அது வடிந்து போகக்கூடிய அளவுன்னு சொல்லி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கு. இதை நம்ம கட்டாயம் நடைமுறைப்படுத்தணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து அடிப்படையில எந்த விதமான ஒரு நீங்க மருந்துகளை நீங்க வந்து இது பண்ணாலும் அடிப்படையில் அது எல்லாமே புரதம். இந்த புரதத்தை நம்ம சமையல் முறையில 100-120 டிகிரி கொதிக்க வைக்கும் பொழுதோ இல்ல வறுக்கும் பொழுதோ பொறிக்கும் பொழுதோ இந்த புரதம் எல்லாம் உடையப்பட்டு அதனுடைய செயல் தன்மை மாறிடும். அதனால ஹார்மோன் உடம்புக்கு போகுது, ஹார்மோன் மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்றது எல்லாமே தவறான விஷயங்கள். ஏன்னா இந்த ஹார்மோன்கள்லாம் அடிப்படையிலேயே வந்து புரதம். இதை நீங்க வந்து இவ்வளவு மசாலாக்களை எல்லாம் சேர்த்து இவ்வளவு அதிக வெப்பத்தில் நீங்கள் உட்படுத்தும் பொழுது அதனுடைய செயல் தன்மையெல்லாம் மாறிடும். அதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, அதனால எந்த விதமான குழப்பமும் வேண்டியதில்லை. வாரத்துக்கு நாம வந்து மூணு வேளையும் தினமும் வாரம் பூரா நம்ம கோழி இறைச்சியோ மற்ற இறைச்சிகளோ சாப்பிட முடியாது. நம்ம பொருளாதார சூழ்நிலை அந்த மாதிரி வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா சாப்பிடலாம். சாப்பிடனால எந்த விதமான தவறும் உடல் பாதிப்பும் ஆரோக்கியம் பாதிப்பும் கிடையாது.
நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திட்டீங்க. அதாவது சரிவிகித உணவு, முறையான உடற்பயிற்சி, அப்புறம் கொழுப்பு படிமானம் அப்படிங்கறது வந்து பாரம்பரியமா வருது, இதனால கோழி இறைச்சினால வரக்கூடியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் மக்களுக்கு ஒரு இன்னொரு பயம் வேற இருந்துட்டு இருந்தது, சாப்பிட்டா பெண் குழந்தைகள் வந்து சீக்கிரமா வயசுக்கு வந்துருவாங்க அப்படின்ட்டு. இந்த ஹார்மோனல் சேஞ்சஸும் இல்லை அப்படின்ட்டு தெளிவுபடுத்திட்டீங்க. நன்றி டாக்டர். அப்புறம் இந்த கோழி இறைச்சியை வந்து சமைக்கிறதுல நிறைய முறை இருக்குது. ரசமா வைப்பாங்க, குழம்பு வைப்பாங்க, ஃப்ரை பண்ணுவாங்க, அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் சொல்றாங்க, தந்தூரி சிக்கன் சொல்றாங்க. எது வந்து உண்மையிலேயே நல்லது, எப்படி சமைச்சு சாப்பிட்டா நல்லது?
அதாவது கோழி இறைச்சிக்கு வந்து இறைச்சி சாருக்கு வந்து ஒரு தன்மை இருக்குங்க. என்னன்னா, நீங்க முதல்ல சளி பிடிச்சதுன்னா அந்த கோழியை வந்து அப்படியே ரசமா வச்சு சாப்பிடுவாங்க. அந்த கோழி இறைச்சியில் இருக்கிற புரதத்தில் இருக்கிற அந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி கோழி இறைச்சி புரதத்திற்கு இருக்கு. அதனால அது சாப்பிடும் பொழுது, அது ரசமா வச்சு சாப்பிடும் பொழுது சளி அந்த மாதிரி தொந்தரவுகள் வராது அப்படின்னு. இயற்கையா வந்து புரதம் இருந்தா எதிர்ப்பு சக்தி, உடல் ஆரோக்கியம். அதனால உடல்ல வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கான எல்லா விஷயங்களும் வந்துடும். அதனால அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால கோழியை பொறுத்த வரைக்கும் நீங்க கோழி இறைச்சி சூப் அப்படிங்கிறது. அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி இந்த சமையல் முறைகள் எல்லாமே வந்து உணவு பண்டங்கள் உற்பத்தி இதெல்லாமே வந்து அந்தந்த ஊர்கள் அந்தந்த நாடுகளுடைய இதை பொறுத்து அவங்க உற்பத்தி பண்ணி சாப்பிடக்கூடிய அதை பொறுத்து இருக்கு. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா பிரியாணி செய்யறதோ இல்ல குழம்பு வைக்கிறதோ அந்த மாதிரி. இப்போ வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி சிக்கன் 65, சில்லி சிக்கன், சிக்கன் கட்லெட்டு, இந்த சிக்கன் மஞ்சூரியன் அந்த மாதிரி நிறைய மதிப்பூட்டப்பட்ட அந்த விரைவு இறைச்சி உணவுப் பொருட்கள்லாம் வந்துருச்சு. சத்துக்களோட அடிப்படையிலலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, சுவையின் அடிப்படையில ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு சுவை இருக்கு. இப்ப சிக்கன் 65 அப்படின்னாலே ஒரு 65 நாள் வயதான ஒரு கோழியை அறுத்து அந்த இறைச்சியை நாம வந்து அதை வந்து பொறிச்சு சாப்பிடக்கூடியதுதான் அந்த சிக்கன் 65 சொல்றது. அதாவது இந்த ஒரு கோழியுடைய சுவை, மிருதுத்தன்மை, சாருத்தன்மை அதெல்லாம் பாத்தீங்கன்னா வயதாக ஆக அதனுடைய சாருத்தன்மை குறையும், மிருதுத்தன்மை குறையும். கொழுப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் பொழுது அதனுடைய நறுமணத்தன்மை சுவையும் அதிகமா இருக்கும். அப்போ பல்வேறு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி ஒவ்வொரு வாரத்திலையும் அதனுடைய இறைச்சி எடுத்து பண்ணி இறைச்சி பண்டங்களை தயாரிச்சு இதுல இந்த 65 நாள் ஆன அந்த இறைச்சியில வந்து சாருத்தன்மை அதிகமா இருக்கு, மிருதுத்தன்மை விருப்பப்படுற அளவு இருக்கு, நறுமணத்தன்மை இருக்குன்னு சொல்லி அதை வந்து இது பண்ணிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த இறைச்சியில வந்து ஆராய்ச்சிகளும் இறைச்சி பண்ட ஆராய்ச்சியும் நடந்திருக்குன்னு பாருங்க. அதனால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லயும் வந்து இறைச்சி குழம்பு வைக்கிறதுங்கிறது ஒரு வித்தியாசமா இருக்கும். இப்போ உங்க வீட்டுல உங்களுடைய அம்மா, உங்களுடைய வீட்டுல வந்து பாட்டி அந்த மாதிரி சமைச்சிருப்பாங்க. நீங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க கணவருடைய இல்லத்திற்கு போகும் பொழுது அங்க அவங்களுடைய சமையல் முறைகள் வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த குழம்பு வைக்கிறது அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா அந்த இறைச்சி குழம்புல வந்து இருக்கிற நறுமண மசாலாக்களை சேர்க்கறது, அந்த உணவு, அந்த இறைச்சி உணவை வந்து செய்யும் முறை, சமையல் முறையே வேறுபாடு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழியிலையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா இறைச்சிகள்லயும் அந்த இது இருக்கு. அதனால இந்த சமையல் முறை அப்படிங்கிறதுக்கும் சுவைக்கும் சம்மந்தம் இல்லை. அடிப்படையில வந்து சுவைக்கும் சம்மந்தம் இருக்கு, சத்துக்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால சத்துக்களோட அடிப்படையில நீங்க எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் எல்லா இறைச்சி உணவு பண்டங்களையும் சாப்பிடலாம். ஆனா குழந்தைகளுக்கு விருப்பம், நீங்க சிக்கன் மஞ்சூரியன் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது, சிக்கன் 65ங்கிறது ஏன்னா எலும்பு நீக்கி இருப்பாங்க, ரொம்ப வந்து மிருதுவா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி வயதானவங்களும் கூட மாவு மாதிரி இருக்கும். அப்புறம் அது கூட சேர்க்கக்கூடிய அந்த சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் சேர்க்கும் பொழுது சுவை அதிகமா கூட்டும். அதனால பெரும்பாலும் இந்த அசைவ உணவு விடுதிகளுக்கு போனோம்னா முதல்ல சிக்கன் 65 வேணும், சிக்கன் மஞ்சூரியன் வேணும், நீங்க சொன்ன மாதிரி சிக்கன் லாலிபாப் வேணும்னு தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பப்படக்கூடியது. ஆனா நாட்டுக்கோழியில் இருந்து குழம்பு ரசம் வச்சு நாம அந்த மாதிரி கறி உருண்டை தயாரிச்ச ஒரு சூழ்நிலை போய் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான விரைவு இறைச்சி, கோழி இறைச்சி பண்டங்கள் வந்துருச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்கதுதான். அது விரும்பி சாப்பிடக்கூடியதுனால ஆக மொத்தம் இறைச்சி அதிகமாக உண்ணப்படுது. இது மிக நல்ல விஷயம், ஆரோக்கியத்துக்கு நல்லது.
இப்ப பெரும்பாலும் எல்லா தாய்மார்களும் வேலைக்கு போறவங்களா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப சண்டே ஆயிடுச்சுன்னா ஒரு 2 கிலோ வரைக்கும் எடுத்து ட்ரெஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க. ஈவினிங் வந்தா ஈஸியா வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் இல்லையா, அந்த ஒரு வசதிக்காக அப்படி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கோழி இறைச்சி எத்தனை நாளைக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும்?
அதாவது இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய இறைச்சி மக்களிடையே நீங்க பாத்தீங்கன்னா கோழியை போய் கடையில போய் வாங்கி அதை வந்து அவங்களே அந்த கோழியை தேர்வு செய்து அதை அறுத்து இறைச்சியா மாத்தி வாங்கிட்டு வந்து உடனே அதை அறுத்து குழம்பு வச்சு கோழி இறைச்சி குழம்ப சாப்பிடுற மாதிரி நீங்க நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய பெண்மணிகள் இந்த மாதிரி வேலையின் காரணமாக அவங்களுக்கு நேரமின்மையின் காரணமாக இப்ப அந்த கோழி இறைச்சி வந்து வாங்கி அதை பாதுகாக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டியில ஒரு முறை இப்ப வந்துருச்சு. ஏன்னா யாருக்கும் எப்ப வேணாலும் கோழி இறைச்சி எடுத்து நம்ம ஒரு குழம்பு வைக்கவோ வறுக்கவோ தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த குளிர்சாதன பெட்டி மிக மிக ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான் இந்த இறைச்சி பொறுத்த வரைக்கும். ஏன்னா இறைச்சி வந்து மிக எளிதில் கிடைக்கூடிய ஒரு பொருள். இறைச்சி உற்பத்தி செஞ்சதுக்கு அப்புறமாவே அது குளிர்விக்கப்படணும், குளிர்ந்த சூழ்நிலை தான் அதை வச்சிருக்கணும். அப்போ இந்த வாரம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 கிலோ கோழி இறைச்சி வாங்குறீங்க, ஒரு கிலோ இந்த வாரம் நீங்க குழம்போ வறுவலோ பண்ணிட்டீங்கன்னா மீதி ஒரு கிலோ கோழி இறைச்சியை நீங்க குளிர்சாதன பெட்டியில மேல இருக்கிற அந்த அறையில, அது வந்து உரை ஃப்ரீசர்னு சொல்ற அந்த உரைப்பதன அறை, அதுல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல போகாது, 0 டிகிரி அதாவது 0 நிலையில இருக்கும், இதுல வந்து ஒரு வாரம் நீங்க வச்சிருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க கோழி இறைச்சிய நீங்க வாங்கி அந்த உரை பதன அறையில அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல ஒரு வாரம் வச்சிருக்கலாம், அடுத்த வாரம் எடுத்து இது பண்ணலாம். ஒன்னு. ரெண்டாவது, நீங்க அறுத்த உடனே அந்த இறைச்சி கொண்டு வந்து குழம்பா வைக்கும் பொழுது அது வந்து இறைச்சியா மாறுறதில்ல, சதைகளா தான் இருக்குது. மேலை நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அறுத்த உடனே அந்த இறைச்சியை உடனே சாப்பிட மாட்டாங்க, அதை குளிர்விப்பாங்க. அப்ப வந்து அந்த தசைகள் வந்து இறைச்சியா மாறும், அதாவது மசில் வந்து மீட்டா கன்வெர்ட் ஆகும். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும், அப்பதான் அதனுடைய நறுமணம் சுவை எல்லாமே வந்து மிக அதிகமாக இருக்கும், சத்துக்களும் அதிகமா இருக்குமா. இது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கோழி இறைச்சி எடுத்துட்டீங்கன்னா வெள்ளாடு எடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை உரிச்சு அதை வந்து குளிர்சாதன அறையில வந்து ஒரு வாரம் வச்சிருவாங்க. வச்சு அதுக்கப்புறமா தான் அதை எடுத்து அறுத்து வெட்டி இறைச்சியா கொண்டு இது பண்ணி பேக் பண்ணி அது வரும். அந்த குளிர்விக்கப்பட்ட இறைச்சி தான் வந்து உண்மையான இறைச்சி. நம்ம வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து சதைகளை வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோம், அதுக்கு வந்து வேணுங்கிற சாரத்தன்மையோ நறுமணத்தன்மையோ அந்த ஒரு விரும்பத்தக்க இதெல்லாம் மாற்றங்கள் இருக்காதான். அப்போ நீங்க வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு 2 கிலோ வாங்கி 1 கிலோவை இந்த வாரம் சமைச்சிட்டு அடுத்த வாரம் நீங்க அந்த கோழி இறைச்சி அந்த உரைப்பதன அறையில இருந்து எடுத்து நீங்க சமைக்கும் பொழுது போன வாரம் நீங்க சமைச்சதை விட இந்த வாரம் அதனுடைய சுவை அதிகமா இருக்கும். ஒன்னு. ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மேரினேஷன் ஒண்ணு சொல்லுவோம், அதாவது இறைச்சி பொறுத்த வரைக்கும் இறைச்சியுடைய தசைகளுக்குள்ளார இந்த நறுமண மசாலாக்கள் ஊடுருவுறதுக்கு குறிப்பிட்ட நேரம் நம்ம கொடுக்கணும். வேகமா நாம அதை கொண்டு வந்து கடையில வாங்கிட்டு வந்த அந்த சதைகளை அறுத்து பொறிச்சு இல்ல தாளிச்சு அதை வந்து நாம குழம்பா நீங்க உடனே உண்ணும் பொழுது அந்த தசைகளுக்குள்ளாரிய நறுமண மசாலா பொருட்கள் ஊடுருவு இருக்காது. அந்த இறைச்சி நீங்க சாப்பிடும் பொழுது சக்க சக்கையாவும் அதுக்குள்ளார வந்து அதனுடைய சுவை இருக்காது. இப்போ இதே வந்து நீங்க வந்து அந்த நறுமண மசாலாக்களை எல்லாம் கலந்து நீங்க மேரினேஷன் சொல்ற மாதிரி நீங்க ஊற வைத்து அதை நீங்க உங்க உரைப்பதன பெட்டியில நீங்க வச்சுட்டீங்கனாலோ இல்ல குளிர்ந்த சூழ்நிலை வைக்கும் பொழுது அதை எடுத்து நீங்க சமைக்கும் பொழுது அதனுடைய சுவையே மிக அதிகமா இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம வந்து இந்த கோழி இறைச்சிய சில்லி சிக்கன் சொல்ற மசாலாக்களை எல்லாம் வேணுங்கிறத கலந்து நீங்க குளிர்ந்த சூழ்நிலையோ இல்ல உறைந்த சூழ்நிலையோ எப்ப வேணாலும் வச்சிருக்கலாம். உங்க குழந்தைக இரவு 11 மணிக்கு வந்து எனக்கு சில்லி சிக்கன் வேணாலும் அதை எடுத்து நீங்க தாராளமா பொறிச்சு கொடுக்கலாம், அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால அந்த மேரினேஷன் சொல்ற அந்த மசாலாக்களுக்கு எல்லாம் வந்து ஊடுருவக்கூடிய அந்த நேரத்தையும் காலத்தையும் நம்ம கொடுக்கணும், அப்பதான் சுவை அதிகமா கூடும். அதனால இறைச்சியை வந்து பாதுகாக்கிறது மிகச்சிறந்த முறை. குளிர்ந்த சூழ்நிலையில பாதுகாக்கணும் ஒரு நாள் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு, இல்ல ஒரு வாரம் வரைக்கும் வச்சிருக்கணும்னா குளிர்சாதன பெட்டியில அந்த உரை 16 அதாவது ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிருக்கலாம்.
இப்ப கோழி இறைச்சி கடை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தெருவுக்கு தெரு வந்துருச்சு, வெளியே கூட ரோட் சைட்லயே போட்டு கட் பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும் போது பொதுவா இறைச்சி விற்பனை அதிகமா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்து பாக்கும்போது வாமா இருந்தா அது சரி இப்ப அறுக்கப்பட்ட கோழி இறைச்சின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் இப்ப தொங்க விடுறாங்கன்னு வைங்க சார், அது எவ்வளவு நேரத்துக்குள்ள? இப்ப நீங்க சொன்னீங்க மேலை நாடுகள்ல ஆட்டு இறைச்சி எல்லாம் கட் பண்ணி குளிர்விக்கப்பட்டு ஒரு வாரம் கழிச்சுதான் தசைகள்லாம் இறைச்சியா மாறி நம்ம சாப்பிடலாம், அதுதான் உண்மையான சுவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொன்னீங்க. இப்ப இந்த ரோட் சைட்ல இப்படி தொங்க விடுறாங்க, எப்ப அறுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இடைப்பட்ட நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை அல்லாத இடைப்பட்ட நாட்கள் போது வியாபாரம் கொஞ்சம் கம்மியா தானே இருக்கும். அப்படிங்கும் போது நல்ல இறைச்சின்ட்டு நம்ம அதை பார்த்த மாத்திரத்திலேயே வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இதற்கான பதில அடுத்த நிகழ்ச்சியில கேட்கலாம். கோழி இறைச்சி உற்பத்தி மற்றும் விற்பனை வாய்ப்புகள் குறித்து விளக்கியவர் கோவை சரவணம்பட்டி தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நேயர்களே, இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055, வெளியூர் நேயர்கள் 0422 என்ற இணைப்பு எண்ணுடன் 243-1055 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பல்கலைக்கழக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் நிகழ்ச்சிகளை எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.